வணக்கம் அன்பு நேயர்களே, இது நியூசிலாந்து தமிழ் சங்கத்தினரின் தமிழ் தென்றல் வானொலி. இன்றைய நாளும் இனிவரும் காலங்களும் அனைத்து தமிழர்களுக்கும் நன்றி அமையட்டும் என்று இறைவனை வேண்டிக் கொண்டு இன்றைய நிகழ்ச்சிக்குள்
செல்கிறோம்.
வணக்கம் நீங்கள். இன்றைய சிந்தனை துளிகள். ஒரு செய்தியை உண்மையாக இருந்தாலும் அதை மற்றொருவருக்கு உன்னால் பிரியமாக சொல்ல முடியாவிட்டால் உண்மையை கூட சொல்லாதே. ஆம், உண்மையை சொல், பிரியமாக சொல். இன்றைய பொன்மொழிகள் வழங்குபவர் திருமதி புஷ்பராணி நடராஜா அவர்கள்.
தமிழ் தென்றல் நேயர்களுக்கு வணக்கம். அறுவடை சமயத்தில் விவசாயிகள் முரத்தில் தானியத்தை இட்டு உயரமான இடத்திலிருந்து கழிப்பார்கள். அப்போது உமி காற்றில் அடித்து செல்லப்படும் தானியம் தரையில் விழும். அதேபோல் வாழ்வில் எழும் சந்தர்ப்ப சூழ்நிலையை கண்டு பயந்தால் உமி போல காணாமல் போய்விடுவீர்கள். எந்த சூழலிலும் அமைதியை இழக்காமல் மன உறுதியுடன் செயல்பட்டால் மட்டுமே நம்மால் காலூன்றி நிற்க முடியும். எல்லாம் நன்றாக நடக்கும் என்ற நம்பிக்கையே வாழ்வின் அடிப்படை. கடவுள் நம்மிடம் அசைக்க முடியாத நம்பிக்கையை மட்டுமே எதிர்பார்க்கிறார். கஷ்ட நேரத்தில் நம்பிக்கை அற்று போனால் உமியை போலாகி விடுவீர்கள். வாழ்வில் எத்தனையோ சம்பவங்கள் நிகழ்கின்றன. அப்போதெல்லாம் மன சமநிலையில் இருக்க முடிகிறதா? இன்பம் துன்பம் இரண்டும் கலந்ததே உலகம். நம்பிக்கை நினைத்தால் மட்டுமே தானியம் போல பயன்பாட்டுக்கு உரியவராக இருப்பீர்கள். நன்றி, வணக்கம்.
தினமும் கண் விழித்தால் நான் கைதொழும் தேவதை அம்மா, அன்பென்றாலே அம்மா என் தாய் போலாகிடுமா. காலையில் தினமும் கண் விழித்தால் நான் கைதொழும் தேவதை அம்மா, அன்பென்றாலே அம்மா என் தாய் போலாகிடுமா. இமை போல் இரவும் பகலும் என்னை காத்த கண்ணையே, உனதன்பு பார்த்த பின் அதை விடவானும் பூமியாவும் சிறியது. காலையில் தினமும் கண் விழித்தால் நான் கைதொழும் தேவதை அம்மா, அன்பென்றாலே அம்மா என் தாய் போலாகிடுமா. காலையில் தினமும் கண் விழித்தால் நான் கைதொழும் தேவதை அம்மா, அன்பென்றாலே அம்மா என் தாய் போலாகிடுமா. இமை போல் இரவும் பகலும் என்னை காத்த கண்ணையே, உனதன்பு பார்த்த பின்பு அலைவிடவான பூமியாவும் சிறியது. நடைபோடு மெதுவா மெதுவா அழகே உன் பாடு அறிவேனம்மா. மசக்கைகள் மயக்கம் கொண்டு மடிசாயும் வாழை தண்டு சுமையல்ல வாரம் சுகம்தானம்மா. தாயான பின்புதான் நீ பெண்மணி, தோள் மீது தூங்கடி கண்மணி கண்மணி. காலையில் தினமும் கண் விழித்தால் நான் கைதொழும் தேவதை அம்மா, அன்பென்றாலே அம்மா என் தாய் போலாகிடுமா. இமை போல் இரவும் பகலும் என்னை காத்த கண்ணையே, உனதன்பு பார்த்த பின்பு அலைவிடவானம் பூமியாவும் சிறியது.
ஸ்பைசிலாந்து, இலங்கை, இந்திய மற்றும் இதர நாடுகளில் இருந்தும் இறக்குமதி செய்யப்பட்ட பல்வேறு உணவுப் பொருட்களை ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள எப்போதும் நாட வேண்டிய இடம் ஸ்பைசிலாந்து. நியாயமான விலையில் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட சுவைமிகு உணவுப் பண்டங்கள் என்னாலும் பெற்றுக்கொள்வதற்கு சிறந்த ஒரே இடம் ஸ்பைசிலாந்து. விசேட விலை கழிவுகளில் உங்களுக்கான நிரந்தர சேவையை வழங்க காத்திருக்கின்றது ஸ்பைசிலாந்து. என்றும் தரமான மளிகைப் பொருட்களை நியாயமான விலையில் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரே ஸ்தாபனம் இலக்கம் 50 குயின் ரோட் பன்மூரில் அமைந்துள்ள ஸ்பைசிலாந்து. என்றும் மறவாதீர்கள், ஸ்பைசிலாந்து. இலக்கியச்சாரம் வழங்குபவர் வைத்திய கலாநிதி ராசநாதன் அவர்கள்.
வணக்கம் நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் அழகும் முத்தும், அழகும் முத்தும் என்ற கட்டுரையை உங்களுக்கு அளிக்கின்றோம். இதை எழுதியவர் பிரசித்தி பெற்ற பேராசிரியர் ராபி சேதுப்பிள்ளை அவர்கள். சொல்லின் செல்வர் எனப்பட்ட பெற்றவர். அவருடைய அழகிய தமிழை கேளுங்கள். தமிழ்நாட்டிலே புலவர் பாடும் புகழுடையார் என்று உள்ளார் அன்னவர்கள் ஒருவர். 80 ஆண்டுகளுக்கு முன்னே நெல்லை அம்பதியில் வாழ்ந்தார் அவர். முத்தமிழ் சுவை தேர்ந்த வித்தகர் முத்துச்சாமி என்னும் பெயரிடர். அந்நாளில் பெருங்கவியாகிய விளங்கிய சொக்கநாதர் அந்த வள்ளலின் ஆதரவை பெற்றார். அந்த புலவர் வள்ளல் எங்கும் போகும் பொழுதெல்லாம் அவருடன் சென்று அந்த வள்ளலின் குறிப்பறிந்து கவி பாடுவார். ஒரு நாள் அந்த செல்வர் அழகிய சொக்கருடன் உலாவி வரும் பொழுது கரும்பு தோட்டத்திலே அருகே காணமயில் ஒன்று ஆடக்கன்று கண்டு களிப்புற்று நின்றார். இளங்காற்றிலே ஆடிய கரும்பின் தொகையையும் இன்பப் பெருக்கிலே ஆடியின் மகிழின் தொகையையும் அவர் கண்ணை கவர்ந்தன. இந்த நிலையிலே சொக்கரை நோக்கி கரும்புக்கும் காணமயிலுக்கும் பொருந்தும் கவி ஒன்று பாடும்படி வேண்டினார். கவிஞரும் அதை கேட்டு பின்வருமாறு பாடினார். மேனியலாம் கண்ணுரலால் வேள் விரும்பும் தன்மையினால் ஆன பசும் தோகையினால் ஆடலினால் மீனவன் நேர் மாணபரா நெல்லை நகர் வாழ் முத்துச்சாமி மன்னா காண மயில் ஒப்பாம் கரும்பு என்று பாடினார் கவிஞர். வள்ளல் மயிலுக்கு மேலியெல்லாம் கண், கரும்புக்கு மேனியல் எலே கண் கணு, மயிலை செவ்வேள் விரும்பி வாகனமாக கொண்டான், கரும்பை மாறவேள் விரும்பி வில்லாக கொண்டான். இன்ப உணர்ச்சி உற்றபோது மயில் தோகையை விரித்து ஆடும், இளங்காற்று வீசும்போது கரும்பின் தோகையும் அசைந்து ஆடும். எனவே காண மயில் ஒப்பாகும் கரும்பு என்று கருத்தமைந்த அந்த அருமையான பாட்டை கேட்டு வள்ளல் மனமகிழ்ந்தார். கரும்பு தோட்டத்தை கடந்து சாலையின் வழியே நடந்தனர் இருவரும். வளமான வாழைத் தோட்டம் ஒன்று அவர் கண்களை கவர்ந்தது. மேல் நோக்கி விரிந்த இலைகளையும் தரை நோக்கி தாழ்ந்த பசுங்குலைகளையும் கண்ட வள்ளல் அருகே நின்ற கவிஞரை நோக்கினார். காய் என்று தொடங்கி இலை என்று முடியும்படி ஒரு கவி சொல்ல வேண்டும் என்று வேண்டினார். உடனே வந்தது செந்தமிழ் பாட்டு. காய் சினம் இலாதான் கருணை முத்து சாமி வள்ளல் வாய்மையுளான் பாடி வருவோர்க்கு தாய் நிகர்வான் எல்லையிலா மான் பொருளை ஈவான் இவனிடத்தில் இல்லை என்ற சொல்லே இலை என்று சொக்கர் சொல்லிய பாட்டு வள்ளலின் உள்ளத்தை தொட்டது. காய் என்றெடுத்து இலை என்று முடித்த கவிலே அப்படி அவள அருமையான கருத்தை கேட்டு மயங்கினார் வள்ளல். அந்த வள்ளலும் அமைந்திருந்த குணங்களையே பொருளாக வைத்து அவர் எடுத்து கொடுத்த இரு சொல்லையும் ஆதியும் அந்தமாக அமைந்து ஆனந்தமாக பாடினார் கவிஞர். அந்த பாட்டின் கருத்தை பார்ப்போம். வள்ளல் கோபமில்லாதவன், கருணை வாய்ந்தவன், உண்மையுடையவன், அவனை நாடி வருவோர்க்கு தாயை போன்றவன், அவன் அளிக்கும் கொடைக்கு எல்லை இல்லை, அவன் நாவில் இல்லை என்ற சொல்லுக்கு இடமில்லை. இந்த பாட்டின் இனிமையை மறுக்க முடியுமா? இல்லை என்ற சொல்லே இலை என்று முழித்த அழகுதான் என்னே என்னே. ஒரு நாள் வள்ளலின் மிதியடி காணாமற் போயிற்று. அதை கவர்ந்த கள்வனை கண்டுபிடிக்க முடியாது வருந்தினர் காவலாளர்கள். அந்த செய்தியை அறிந்த வள்ளல் கவிஞரை பார்த்து புன்னகை புரிந்து செருப்புக்கும் திருடனுக்கும் பொருத்தமான பாட்டு இசைக்கும்படி வேண்டினார். அப்போது பின்வரும் பாட்டு எழுந்தது. அங்கங்கு அளவால் அது கண்டு உதைப்பொருளால் எங்கும் மிதியடி என்றே சொல்லலால் வெங்கள் கருடு முட்கு அஞ்சாததினால் காமர் புத்துச்சாமி திருடனை ஒப்பாகுமாம் செருப்பு. பாட்டின் கருத்தை பார்ப்போம். திருடனுக்கு அங்கம் களவு, செருப்புக்கு அங்கங்கு அளவு. கள்வனது களவு கண்டு உதைப்பார்கள், செருப்பின் அளவு கண்டு தைப்பார்கள். கள்வனை மிதி அடி என்பார்கள், செருப்பையும் மிதி அடி என்பார்கள். மேலும் கல்லையும் முள்ளையும் கரடையும் கண்டு கள்வன் அஞ்சாதது போல் செருப்பும் அவற்றிற்கு அஞ்சாது. எனவே திருடனுக்கு ஒப்பானது செருப்பு. அந்த பாட்டை மீண்டும் கேளுங்கள். அங்கங்கு அளவால் அது கண்டு உதைப்பொருளால் எங்கும் மிதியடி என்றே சொல்லலால் பெண்கள் கரடு முட்கு அஞ்சாததினால் காமர் புத்துச்சாமி திருடனை ஒப்பாகுமாம் செருப்பு. வள்ளல் மிகவும் மகிழ்ந்து கவிஞருக்கு நிறைய பரிசல்களை வழங்கினார். நேர்களே, இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி முடிவடைகின்றது. நன்றி, வணக்கம்.
அழைக்காத உயிரில்லையே, அம்மாவை வணங்காது உயர்வில்லையே. அம்மா என்றழைக்காத உயிரில்லையே, அம்மாவை வணங்காது உயர்வில்லையே. நேரில் நின்று பேசும் தெய்வம் பெற்ற தாயன்றி வேறொன்று ஏ. அழைக்காத உயிரில்லையே, அம்மாவை வணங்காது உயர்வில்லையே. சிவகாமி கருமாரி மகமாய் திருக்கோயில் தெய்வங்கள் நீதானம்மா. அன்னைக்கு அன்றாடம் அபிஷேகம் அலங்காரம் புரிகின்ற சிறு தொண்டன் நான் தானம்மா. பொருளோடு புகழ் வேண்டும் மகனல்ல தாயே, உன் அருள் வேண்டும் எனக்கென்றும் அது போதுமே. அடுத்திங்கு பிறப்பொன்று அமைந்தாலும் நானுந்தன் மகனாக பிறக்கின்ற வரம் வேண்டுமே. அதை நீயே தருவாயே, அம்மா என்றழைக்காத உயிரில்லையே, அம்மாவை வணங்காது உயர்வில்லையே. Thank you.
வெள்ளி மாணிக்கம் மணி வைரம் அவையாகும் ஒரு தாய்க்கு ஈடாகுமா? விலை மீது விலை வைத்து கேட்டாலும் கொடுத்தாலும் கடை தன்னில் தாயன்பு கிடைக்காதம்மா. ஈரைந்து மாதங்கள் கருவோடு இறை தாங்கி நீ பட்ட பெரும்பாடு அறிவேனம்மா. ஈரேழு ஜன்மங்கள் எடுத்தாலும் உழைத்தாலும் உனக்கிங்கு நான் பட்ட கடன் தீருமா? அம்மா என்றழைக்காத உயிரில்லையே, அம்மாவை வணங்காத உயர்வில்லையே. நேரில் நின்று பேசும் தெய்வம் பெற்றதாயன்றி வேறொன்று ஏது? அம்மா என்றழைக்காத உயிரில்லையே, அம்மாவை வணங்காது உயர்வில்லையே. அம்மா என்றழைக்காத உயிரில்லையே, அம்மாவை வணங்காது உயர்வில்லையே.
ஸ்பைஸ்லாண்ட் இலங்கை, இந்திய மற்றும் இதர நாடுகளிலிருந்தும் இறக்குமதி செய்யப்பட்ட பல்வேறு உணவுப் பொருட்களை ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள எப்போதும் நாட வேண்டிய இடம் ஸ்பைஸ்லாண்ட். நியாயமான விலையில் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட சுவைமிகு உணவுப் பண்டங்கள் என்னாலும் பெற்றுக்கொள்வதற்கு சிறந்த ஒரே இடம் ஸ்பைஸ்லாண்ட். விசேட விலை கழிவுகளில் உங்களுக்கான நிரந்தர சேவையை வழங்க காத்திருக்கின்றது ஸ்பைஸ்லாண்ட். என்றும் தரமான மளிகைப் பொருட்களை நியாயமான விலையில் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரே ஸ்தாபனம் இலக்கம் 50 குயின் ரோட் பன்மூரில் அமைந்துள்ள ஸ்பைஸ்லாண்ட். என்றும் மறவாதீர்கள் ஸ்பைஸ்லாண்ட். வலம்புரி ஜான் ஒரு சிறந்த பேச்சாளர். அவரது பேச்சிலிருந்து ஒரு சில பகுதிகள்.
அவன் அப்படி சொல்லுகிறானே என்பதற்காக நான் ஒரு வீட்டுக்கு செல்லுகிற போது வீட்டுக்காரர் வாருங்கள் வாருங்கள் என்று அழைத்து என்ன சாப்பிடுகிறீர்கள், சூடாகவா இல்லை குளிராகவா என்று கேட்டு அமர வைக்கிற போது உடனே எழுந்து நின்று உங்கள் குழந்தைகள் உங்கள் குழந்தைகள் அல்ல என்றால் ஒரு மாதிரி வீடாக இருந்தால் உதை கிடைக்கும், வேறு மாதிரி வீடாக இருந்தால் என்னென்னவோ கிடைக்கும், வகை கொன்றாக கிடைக்கும். அந்த பொருளிலே சொல்லவில்லை, காலங்காலமாக இந்த குழந்தைகள் வருகிறார்கள், இவர்கள் நமது அப்பாக்கள் அம்மாக்கள், காலங்காலமாக வருவதற்கு நாம் காரணமாக இருக்கிறோம் என்று எண்ணுகிறோமே அந்த எண்ணத்தை விட்டுவிட வேண்டும். நான் உங்களை கேட்கிறேன், நம் காலத்தை விட இன்றைக்கு இருக்கிற குழந்தைகள் தெளிவாக இருக்கிறார்கள் என்று நம்புவதிலேதான் இந்த உலகத்தின் வளர்ச்சியை நீங்கள் ஒத்துக்கொள்ளுகிறீர்கள் என்று எனக்கு புலப்படுகிறது. வள்ளுவனும் அதைத்தான் படமாக திறந்தோம். தமிழரின் வாழ்க்கையிலே என்றைக்கும் படமாக வள்ளுவன் இல்லை, பாடமாக இருக்கிறான். அவன் தெரிவிக்கிறான், தெற்றன சொல்லுகிறான், தம்மின் தம் மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் இனிது என்கிறான். பிள்ளைகள் அப்படித்தான் இருக்கிறார்கள். தொட்டிலே தூங்குகின்ற குழந்தைகளை தாய்மார்கள் தாலாட்டி தூங்க வைப்பார்கள். இப்பொழுதெல்லாம் குழந்தைகள் தாய்மார்களின் தாலாட்டுக்காக காத்திருப்பதே இல்லை, தூங்குவதே இல்லை. தொட்டிலுக்கு உள்ளே இருந்து பாட்டு பாடி தாயாரை தூங்க வைக்கிற குழந்தைகளை நான் ஊரெல்லாம் பார்க்கிறேன். அப்படி குழந்தைகளாக இருக்கிறார்கள். பல குழந்தைகள் கேள்வி கேட்கிறார்கள், என்னம்மா நேற்றைக்கும் அதே பாட்டு இன்றைக்கும் அதே பாட்டா, வேறொரு பாட்டு பாடு என்று சேயோன் பேச போகிறாரே, அப்படி ஒரு பாட்டு, ஒரு கட்டை வண்டி கட்டை வண்டி, அப்படி பாடேன் கண்மூடுகிறேன் அம்மா என்று கேட்கிற குழந்தைகளை பெற்றிருக்கிறது இந்த உலகம். 10 மணிக்கு கூட்டம் பேசிவிட்டு வீட்டுக்கு வருகிறேன், என் பிள்ளை விழித்துக் கொண்டிருக்கிறான், 6 வயது பிள்ளை. அவன் என்னை கேட்டான், அப்பா எனக்கு ஒரு பாட்டு வரும், உனக்கு வருமா என்று கேட்டான். மகனே நான் பாட்டு எழுதுகிறேன், பாட்டு படிக்கிறேன், ஒவ்வொரு நாளும் படிக்கிறேன், என்ன பாட்டு மகனே என்று கேட்டேன். உடனே அவன் சொல்லுகிறான், அதெல்லாம் எனக்கு தெரியாது, எனக்கு ஒரு பாட்டு வரும், உனக்கு வருமா என்று கேட்டான். நான் அவனை தலைவரே என்று சொல்வது வழக்கம், என்ன தலைவரே அப்படி கோபித்துக் கொள்கிறீர்கள், சொல்லுங்கள் அந்த பாட்டை என்றேன். உடனே என் பிள்ளை சொல்லுகிறான், எனக்கு தூக்கி வாரி போட்டது. உடனே அவன் சொல்லுகிறான், நான் பார்த்த பெண்ணை நீ பார்க்கவில்லை, நீ பார்த்த பெண்ணை நான் பார்க்கவில்லை என்றான். உண்மையாக நடந்தது, சினிமாவினுடைய சிந்தனையிலே ஏறி இருக்கிறது என்பதற்காக சொல்லவில்லை, நம்மை விட நமது மக்கள் அதிகமாக தெரிந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கு இது அடையாளமாக இருக்கிறது. கடந்த வாரம் எங்கள் தாய் வார இதழுக்கு நண்பர் பாலகுமாரன் வந்தார். நன்றாக எழுதுகிறவர். அவரது எழுத்துக்கு இன்றைக்கு ஒரு சிறப்பு சேர்ந்து கொண்டிருக்கிறது. அந்த பாலகுமாரன் இடத்திலே தெரிவித்தார், சார் நேற்று வீட்டில் நடந்த கதை உங்களுக்கு சொல்ல வந்தேன். எத்தனையோ புத்தகங்களுக்கு நான் இன்றைக்கு ஆசிரியராக இருக்கிறேன். வார இதழ்களுக்கெல்லாம் வாரம் தவறாமல் எழுதி தருகிறேன். என் நீங்களே கூட நான் முரண்பட்ட போது கூட உன் கதையை நிறுத்திக்கொள் என்று சொன்னதில்லை. ஒரு பத்திரிகை கூட உன் கதையை நிறுத்திக்கொள் என்று சொன்னதில்லை. என் பெண் குழந்தை என்னை பார்த்து உன் கதையை நிறுத்திக்கொள் என்று சொல்லிவிட்டது. நேற்றைக்கு நான் கதை சொல்ல போனேன் என்ற நான் அவரை கேட்டேன், என்ன கதை சொன்னீர்கள் என்று. எல்லோருக்கும் பழக்கமான கதைதான் ஆனை முதலை கதை. இந்த ஆனை முதலை கதை தெரியாதவர்களே தமிழ்நாட்டில் இல்லை. இந்த முதலை உள்ளே கிடக்கும், ஆனை வந்து அகப்பட்டுக் கொள்ளும். ஆதி மூலா என்று கதறிய யானையை காக்கவே நின்ற முதலைக்கு நேர்ந்த கதை அறியாயோ கெட்ட மூடனே என்று வாரதி பேசுவானே அந்த கதை எல்லா குழந்தைகளுக்கும் பழக்கமான கதைதான். அப்பா இதைத்தான் சொல்லுகிறார். பாலகுமாரன் குழந்தாய் குழந்தாய் என்று அருகிலே வைத்துக் கொண்டு இந்த கதையைத்தான் சொல்லுகிறார். இப்படி பிடிபட்டது ஆனை, உடனே ஆண்டவனை நோக்கி கத்தித்து அந்த ஆனை சங்கு சக்கரதாரியாக இப்படி வானத்திலே தோன்றுகிறார் மகாவிஷ்ணு. தோன்றிய உடனே பார்த்தார் பூமியிலே இப்படி ஒரு அக்கிரமமா என்று நினைத்தார். உடனே தனது சக்கரத்தை விட்டறிந்தார். விட்டறிந்தவுடன் வேகமாக வந்தது, சுழன்று வந்தது. அந்த முதலைக்கு தலை வெட்டப்பட்டது என்று அப்பா சொல்கிறார். குழந்தை சொல்கிறது, நிறுத்து உன் கதையை என்கிறது. அப்பா நினைக்கிறார், வார பத்திரிகைக்காரன் கூட எவனும் சொல்லாத வார்த்தையை பெற்றெடுத்த பெருமகள் சொல்லுகிறாளே என்று. குழந்தை சொல்லிட்டாம், அப்பா அப்பா நேற்றைக்கு நானும் தம்பியும் அடித்துக் கொண்டோம். அடித்துக் கொண்ட போது உடனே நீ எங்களை அழைத்து அன்பாக அன்பாக இருங்கள், பண்போடு இருங்கள், பாசத்தோடு நடந்து கொள்ளுங்கள் என்றுதானே புத்தி சொல்கிறாய். எங்களுக்கு அந்த புத்தியை சொல்லிவிட்டு உலகத்தையே காக்கிற கடவுள், எல்லோருக்கும் படிகளக்கிற ஆண்டவன், பாவம் மிருகங்கள் சண்டையிடுகிற போது சமாதானமாக இருங்கள், அன்பாக இருங்கள், பாசத்தோடு பழகுங்கள் என்று சொல்லி இருக்க கூடாதா? உடனே தலையை வெட்டி விட்டான் என்று கதை சொல்கிறாய் அப்பா. உன் கதை இனி ஏறாது, நிறுத்து என்று சொன்னதான். இது நடந்த கதை. வீடெல்லாம் இதுதான் நடக்கிறது. அவர் வீட்டிலே மாத்திரவில்லை, கேள்வி கேட்கிறவர்களாக என் நாட்டு குழந்தைகள் மாறிவிட்டார்கள். என்னை கேட்டுக் கொண்டிருக்கிற பெருமக்களை உங்களை வணங்கி சொல்லுகிறேன். இன்றைக்கு இந்த அறக்கட்டளை நடக்கிறது என்றால் கேட்டோம் கலைந்தோம் என்பதில்லை. உங்கள் காதுகளுக்கு கௌரவம் வர வேண்டும் என்றால், நீங்கள் வாழுகிற காலத்திற்கு கனம் சேர வேண்டும் என்றால் உங்களை வணங்கி கேட்கிறேன். உங்கள் குழந்தைகளை அடிப்பதற்கு உங்களுக்கு உரிமை இல்லை. இப்பொழுதெல்லாம் குழந்தைகளை நிறைய சேர்த்துக் கொண்டிருக்கிறேன். எங்கள் தலைவர்கள் இளைஞர்களை தொடுவதாக சொல்லுகிறார்கள். நான் தொட்டில் குழந்தைகளை தூக்குவதற்காக வந்திருக்கிறேன். இப்பொழுதெல்லாம் நான் செல்லுகிற இடங்களிலே கேள்விப்படுகிறேன், குழந்தைகளை அடிக்க கூடாது என்று பேசுகிறேன். சத்தியம் பண்ணி கொடுக்கிறார்கள் தாய்மார்கள். இன்றைக்கே ஒரு நாள் ஓங்கி அடிக்கப் போகிற போது குழந்தை கேட்கிறதாம், அன்றைக்கு அந்த மாமா பேசுகிற போது நீதானே சத்தியம் பண்ணி கொடுத்தாய், இன்றைக்கு அடிக்க வருகிறாயே என்று குழந்தைகள் கேட்கிறதாம். அப்படி காலத்திலே வாழ்கிறோம். ஆகவே என்னருமை பெரியோர்களே, 12 வயது குழந்தையை நீங்கள் அடித்தால் 8 வயது குழந்தையை அடிக்கும்படி தூண்டுகிறீர்கள் என்ற அர்த்தம், வன்முறைக்கு வித்திடுகிறீர்கள் என்ற அர்த்தம். தாகூர் சொல்லுகிற போது சைல்ட் இஸ் எ ஹியூமன் மார்னிங் என்று சொன்னான், அது காலை விடியல் என்று சொன்னான். மென்மையான மலர்கள் அவர்கள், அவர்கள் நம்மிடமிருந்து வரவில்லை, நம் வழியாக வருகிறார்கள் என்பதை உணர்ந்து குழந்தைகளை அடிப்பதை நிறுத்துங்கள். குழந்தைகளை அடிக்கிறவர்கள் வன்முறையாளர்கள், குழந்தைகளை அடிக்கிறவர்கள் ஒரு நாட்டின் நாகரிகத்தினுடைய அடிப்படைகளை தகர்க்கிறவர்கள் என்பதை நெஞ்சத்திலே கொள்ளுங்கள். அந்த குழந்தைகள் இன்றைக்கு 1-2 கண்களிலே தென்பட்ட காரணத்தால் இவைகளை நான் சொன்னேன். இந்த குழந்தைகளே இலக்கியம்தான். நாம் படைத்த இலக்கியம் என்று நினைக்கிறோம், நாம் எழுதிய இலக்கியம் என்று கருதுகிறோம். அல்ல அல்ல, காலங்காலமாக எழுதப்படுகின்ற பேரிலக்கியங்களாக இந்த இலக்கியங்கள் இருக்கிறது என்கிற கதைகளை நான் பிறகு சொல்லுகிறேன். இப்பொழுது திரைப்பட பாடல் இலக்கியமே என்கிற பொருளில் சேயோன் பேசுவார். எல்லாம் கேட்டிருந்து பிறகு என் நேரம் வருகிற போது பவளக்கோடி நாடகத்திலே வருகிற பாகவதரை போல ஒரு நெடிய கச்சேரி பண்ணுவதற்கு இன்றைக்கு காத்திருக்கிறேன் என்று மாத்திரம் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
அருமை சான்றோர்களே, முரண்பாடுகள் என்கிற தலைப்பில் சிந்தனை செல்வர் பழனிசாமி அவர்கள் சிந்திய செய்திகளை எல்லாம் சேகரித்துக் கொண்டே இருந்தேன். விழிப்புருவங்கள் எல்லாம் வில்லானது போலவே என் விலா எலும்புகள் சிரித்த காரணத்தால் தங்கள் விலாசங்களை தேடிக்கொண்டிருந்தன. ஒரு அருமையான வாணிகம் நடத்துகிறவர் இந்த அரிசியை அளந்து அளந்து கொட்டுவார். அரிசியை அளந்து அளந்து கொட்டுகிற போது அந்த மூட்டையை இப்படி கொஞ்சம் குலுக்கினால் கூட 2 படி போடலாம். அப்படித்தான் அந்த கருத்து அரிசியை உள்ளே சேர்க்க வேண்டும் என்பதற்காக மூட்டைகளாக இருக்கிற நம்மையெல்லாம் குலுக்கி குலுக்கி 2 படி 2 படியாக ஏராளம் சேர்த்திருக்கிறார்.
வணக்கம் நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் இத்துடன் முடிவடைகின்றது. எனக்கு நிகழ்ச்சி தொகுப்பில் உதவிய அனைவருக்கும் நன்றி கூறிக்கொண்டு இன்று உங்களிடமிருந்து விடைபெறுவது ருத்ரா. மீண்டும் அடுத்த வாரம்
பெண்கள் வந்து என்னை தொடும் அவசத்தம் இன்றி முத்தமிடும் பகலே போய்விடு இரவே.